ஹரே கிருஷ்ணா, பகவத்கீதை உண்ம உருவில் அத்தியாயம் 5, கர்மயோகம் கிருஷ்ண உணர்வின் செயல், பதம் 8-9. ஓம் நம பகவதே வாசுதேவாய, ஓம் நம பகவதே வாசுதேவாய, ஓம் நம பகவதே வாசுதேவாய. நைவ கிஞ்சித் கரோமிதி யுக்தோ மன்னதே தத்துவவித் பஷ்யான் ஸ்ருவான் ஸ்பர்ஷம் ஜக்ரஹம் ஆஷன் கச்சன் ஸ்வபம் ஸ்வவம் பிரலாபம் விஸ்ரஜன் கிராணம் உன்மிஷம் நிமிஷானபீம் இந்திரியாணி இந்திரியார்த்தேஷும் வர்தந்தே இதி தார்யயான். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவத்ருவாச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். தெய்வீக உணர்வில் இருப்பவன் பார்த்தல், கேட்டல், தொடுதல், நுகர்தல், உண்ணுதல், செல்லுதல், உறங்குதல், சுவாசித்தல் ஆகியவற்றின் ஈடுபட்டிருப்பினும் உண்மையில் தான் ஒன்றுமே செய்வதில்லை என்பதை எப்பொழுதும் தனக்குள் அறிந்துள்ளான். ஏனெனில் பேசும் பொழுதும், கழிக்கும் பொழுதும், ஏற்றுக்கொள்ளும் போதும், கண்களை மூடி திறக்கும் பொழுதும் ஜடப்புலன்களே அவற்றின் விஷயங்களுடன் ஈடுபடுகின்றன என்றும், அவற்றிலிருந்து தான் வேறுபட்டவன் என்றும் அவன் எப்பொழுதும் அறிகின்றான். ஓம ஜானதிமிராந்தஸ்ய ஜானஞ்சன சலாகயான் சக்ஷுரன்மிலீதம் மேன தஸ்மை ஸ்ரீங்குரவே நமஹம். நமாவோம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிருஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த ஸ்வாமின் இதி நாமினிம். நமஸ்தே சரஸ்வதி தேவை கௌரவாணி பிரச்சாரிணிம் நிர்விசேஷ சுன்யவாதி பாஷாத தேசதாரிணிம். நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதிம் கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்ய நாம்னே கௌரத்விஷே நமஹம். ஹே கிருஷ்ணா கருணா சிந்தோ தீனபந்தோ ஜகத்பதே கோபேச கோபிகா காந்தராதா காந்த நமோஸ்துதே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி, ஹரே ராம 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 ஹரி ஹரி. ஹரே கிருஷ்ணா. அத்தியாயம் 5, கர்மயோகம் கிருஷ்ண உணர்வின் செயல், பதம் 8-9 இருக்கும். இன்றைக்கி ஒரு இளமை பெண் அவளுடைய வலையிலிருந்து ஒரு பாடத்தை கற்பிப்போம். ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் இந்த பாடம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, ஒரு இளமையான பெண் ஊர்வல் இருக்கிறாள். அவளுடைய வீட்டில் வந்து தாய் தகப்பன் எல்லோருமே வந்து வெளியில் வந்து போயிருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து இவள் ஒரு தனிமையாக இருக்கிறாள் வீட்டில். அப்படி இருக்கும் பொழுது வீட்டுக்கு வந்து பொன் பெண் பார்க்கறதுக்காண்டி வீட்டுக்கு வந்து வர்றாங்க. அப்படி வரும் பொழுது இவ என்ன பண்ணுறா, அந்த பெண் எல்லாரையும் வந்து உபசரிக்கிறாள். எப்படி எல்லாத்தையும் வந்து தண்ணி கொடுக்கறது, குறைந்தபட்சம் நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி, குறைந்தபட்சம் அவர்களுக்கு முதல்ல வந்து அவர்களை வரவேற்க வேண்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து உட்காரத்துக்கு ஆசனம் கொடுக்க வேண்டும். அதுக்கு வந்து நீர் அருந்துவதற்கு நீர் கொடுக்க வேண்டும். இது குறைந்தபட்சம் யார் வந்தாலும் செய்ய வேண்டும். ஏன் அப்படின்னா, அதிதி தேவோபத பவ. யார் நம்ம நம்மளுடைய வீட்டுக்கு வந்தாலும் அவர்கள் தேவர்களாக வருவதாகவே ஐக்கியம் வந்து சொல்லப்படுகிறது. அதனால் இந்த பெண் என்ன பண்ணுறா, அவர்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து விட்டு அவர்களுக்கு உணவு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காண்டி தயார் பண்ணுறான். இன்றைக்கி இருக்கிற மாதிரி சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு வீட்டுக்காரவங்க என்ன சொல்லுவாங்க, ஏங்க நிறைய பேர் வந்திருக்காங்க, அந்த லிஸ்ட்லாம் எழுதி போய் வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த காலத்தில் சூப்பர் மார்க்கெட்டு கிடையாது, அது மாதிரி அரிசி வந்து ரெடிமேடாக வந்து இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க, கைக்குத்தல் அரிசி எல்லாமே என்ன பண்ணுவாங்க, காலையில் எழுந்திரிச்சு சமைக்கணும் அப்படின்னா பெண்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, கைக்குத்தி அதை வந்து அரிசியை வந்து இடித்து நெல்லை வந்து என்ன பண்ணுவாங்க, இடிப்பாங்க. இடித்து அதிலேருந்து வர அரிசி, கைக்குத்தல் அரிசியை தான் வந்து சமைப்பாங்க. அது வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவும் பெண்களும் என்ன பண்ணாங்க, பெண்களுக்கு ஏகப்பட்ட வேலைகள்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி என்ன பண்ணுது, மெஷின் வந்துருச்சு எல்லாத்துக்கும். நீங்கள்லாம் வேலை செய்யாதீங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆஸ்பத்திரிக்கு போங்க, நாங்கள் வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிரைண்டர் என்ன பண்ணுது, அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் அருமையாக இருந்துச்சு. பெண்களுக்கு வந்து கிரைண்டர் இருந்துச்சு. கிரைண்டர் என்ன பண்ணுவாங்க, இது வந்து அம்மிக்கல் இருக்கும், அம்மிக்கல்லில் மாவாட்டுவாங்க. அப்படி மாவாட்டும் போது கைக்கெல்லாம் வந்து பயங்கரமான வேலை. நமக்கு ஜிம்முக்கும் போகிறதில்ல, வந்து வந்து ஓட்டப்பயிற்சியும் காலையில் நிறைய பெண்கள் இப்போலாம் ஓடுறாங்களே, ஓட்டப்பயிற்சி எக்ஸசைஸு அப்படின்ட்டு அதெல்லாம் ஒன்றும் தேவையே கிடையாது. பிபி கிடையாது, சுகர் கிடையாது, எல்லாம் வந்து ஆஸ்பத்திரியே கிடையாது, எல்லாம் க்ளோஸு. ஆனால் இன்றைக்கி எல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா மெஷின் வந்துருச்சே, வந்து அருமையாக வந்து அம்மிக்கல்ல வச்சு ஆட்டிகிட்டு இருந்தாங்க மாவை. அப்போ வந்து கைக்கும் சரி எல்லாத்துக்கும் பயங்கர எக்ஸசைஸு. அதுக்கப்புறம் வீடு வந்து குனிஞ்சு கூட்டிகிட்டு இருந்தாங்க. அப்போ குனிஞ்சு நிமிந்து குனிஞ்சு நிமிந்து அப்பயும் வேலை இருந்துச்சு. இப்போ வந்து குனிஞ்சு நிமிடறதுக்கு வேலையே கிடையாது, நின்றுக்கிட்டே கூட்டுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அது வந்து வேக்கம் கிளீனர்லாம் வந்துருச்சு, மிஷின்லாம் வந்துருச்சு, நம்ம ஒன்றும் பண்ணவே தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து முன்னாடி வந்து கை குத்தல் அரிசி குத்தி ஆகணும், மாங்கு மாங்குன்னு வந்து குத்தும் போது உடலில் இருக்கிற எல்லா உறுப்புகளையும் அது வேலை செய்யும். இன்றைக்கி வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு. என்ன, எல்லாம் மெஷின் வந்துருச்சு. மெஷின் வந்துடுறதுனால மெஷினே எல்லாம் பார்த்துக்குது. அப்போ நமக்கு வந்து வேலை இல்லாத போயிடுச்சு. அதுபோல் இந்த பெண் என்ன பண்ணால், எல்லோரும் வந்து இருக்கும் பொழுது பின்னால் போயிட்டு அவரோட பால்கனியில் போயிட்டு என்ன பண்ணுறா, வந்து கை குத்தல் அரிசியை வந்து இடிக்கிறான். அப்படி இடிக்கும் பொழுது நிறையா டங்கு டங்குன்னு சவுண்டு நிறையா வருது. அதுக்கப்புறம் நிறைய வளையல்கள்லாம் அந்த பெண் போட்டிருக்கா, இளமையான பெண்ணாக இருக்கிறதுனால. அப்போ நிறைய வந்து வளையல் போட்டிருக்கிறதுனால அது என்ன பண்ணுது, வளையல் ஒன்றோட ஒன்று இடித்து பயங்கரமான சத்தம் வருது. அப்படி பயங்கரமான சத்தம் வரும்போது இந்த பெண் நினைக்கிறா, அடடே நம்ம வந்து இவ்வளோ சத்தம் வருது, நம்ம வந்து கைக்குத்தல் அரிசியை இடிக்கிறோம், நம்ம வந்து ரொம்ப ஏழை குடும்பம், ரொம்ப நம்ம தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வளையல் என்ன பண்ணுறா, வந்து எல்லாத்தையும் கழட்டிட்டு ரெண்டே ரெண்டு வளையல் மட்டும், இந்த வேலை ரெண்டு வளையல், அந்த வேலை ரெண்டு வளையல் மட்டும் விட்டுட்டு எல்லா வளையலும் கழட்டி வச்சுட்டு திரும்ப கைக்குத்தல் அரிசியை குத்துறான். அப்படி குத்திட்டே இருக்கும்பொழுது திரும்பவும் சத்தம் வந்துச்சு. இது என்னடா, அது எல்லாத்தையும் கழட்டிட்டோம், ரெண்டு மட்டும்தான் இருக்குது, அதுவும் சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால், அந்த ரெண்டு வளையலில் ஒரு வளையலில் கழட்டிட்டு ஒரு வளையல் மட்டும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணால், கை குத்தலில் வந்து குத்துனா. அப்போ ஒரு வளையலில் மட்டும் இருக்கும் பொழுது எந்த விதமான சப்தமும் வந்து கிடையாது. அதுபோல் நம்மளும் வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா, சமுதாயத்தில் பல பேருக்கு மத்தியில் போயிட்டு நம்ம வேலை செய்ய வேண்டி இருக்கிறது, பல பேர் மத்தியில் நம்ம வாழ்க்கையில் வசிக்க வேண்டி இருக்கிறது. அப்படி வசிக்கும் பொழுது இந்த பெண் எப்படி பல வளையல்களை போட்டுக்கிட்டு இடித்தாலோ, இடிக்கும் பொழுது பயங்கரமான சப்தங்கள் வந்ததோ, அதுபோல் இந்த லோகத்தில் வந்து சப்தங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சான்ஸ் இருக்குது. அந்த சப்தம் இல்லாமல் நம்ம இருக்கவே முடியாது. அதனால் வந்து இந்த வளையல் அப்படிங்கிறது இதில் வந்து ரெண்டு விதமான பாடம் கற்றுக்கொள்ளலாம். என்ன அப்படின்னா, நம்ம சமுதாயத்தில் பல பேருக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். அப்படி மத்தியில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறதுனால எப்படி இந்த வளையல்லிருந்து சத்தம் வருதோ, அதுபோல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் சண்டைகள் வந்தே தீரும், சப்தம் வந்தே தீரும். நான் ஒன்று சொல்லுவேன், இன்னொருத்தன் ஒன்று சொல்லுவான், இன்னொருத்தன் ஒன்று சொல்லுவான், நம்ம ஒன்று சொல்லுவோம். இன்றைக்கி உலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்தில் வந்து இருப்பார்கள். கணவன் மனைவியும் பார்த்தீங்க அப்படின்னா, கணவன் மிகவும் முதல் தரமானவர், பெண்ணும் வந்து முதல் தரமானவர். ஆனால் இவங்க எப்போ ரெண்டு பேரும் சேர்றாங்களோ அப்போ பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த வலையில் எப்போ ரெண்டு சேருதோ, என்ன பண்ணால் முதல்ல எல்லா வலையிலையும் கழட்டிட்டா, அப்புறம் ரெண்டே ரெண்டு வச்சுக்கலான்னு, அந்த ரெண்டு வலையில் இருந்தாலும் அது வந்து என்ன பண்ணுது, மடக்கு மடக்குன்னு சவுண்டு வந்துகிட்டே இருந்துச்சு. அதுபோல் கணவன் மனைவி இரண்டு பேரும் சேரும்போது சண்டைகள் வருவது சகஜம், இந்த ரெண்டு வலைகள் சேர்றது போல். அப்போ என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து பொறுத்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிற புராணத்தில் வந்து இந்த கதை சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம வந்து ரெண்டு மனிதர்கள் சேர்ந்தாலே சப்தம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் நம்ம என்ன பழகி கொள்ள வேண்டும் அப்படின்னா, வந்து பொறுத்து கொள்ள பழகி கொள்ள வேண்டும். இது வந்து முதல் பாடம் நம்ம கற்றுக்கொள்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணால், இந்த பெண் இந்த இன்னும் 100 வளையலையும் கழட்டிட்டு ஒரே ஒரு வளையல் மட்டும் இருந்தது. அப்போ ஒரே ஒரு வளையல் மட்டும் இருக்கும்போது எந்த விதமான சப்தமும் வரல. அதுபோல் நம்ம ஆன்மீக பயிற்சி பண்ணுறதுக்கு தனிமையில் இருக்க வேண்டும், தனிமையிலும் இருக்க வேண்டும், வந்து குழுக்களோடய மொத்தமாகவும் இருக்க வேண்டும். ஆன்மீக பயிற்சி பண்ணும் பொழுது இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம், அங்கே தனியாக எனக்கு மட்டும் ஒரு கோயில் கட்டினா முடியாது. அப்போ எல்லாரோடையும் சேர்ந்து வாழ்கின்றோம். அப்படி சேர்ந்து வாழும் பொழுது சப்தங்கள் வருவதற்கு, வந்து பிரச்சனைகள் வருவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்கிறது. வந்து குடும்பத்திலே 4 பேரோட வாழ்கிறோம் அப்படின்னா வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர், இது ஒருத்தருக்கு பிடிக்கும், அது ஒருத்தருக்கு பிடிக்கும், அப்படி ஒவ்வொருத்தருக்கும் தான் பிடிக்காமல் அதெல்லாம் வந்து பிரச்சனைகளை வரும். அப்படி கூடி வாழும் பொழுது பிரச்சனைகள் வந்தால் நம்ம பொறுத்து கொள்ள பழகி கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் வந்து இந்த பெண் ஒரு வலையில கழட்டிட்டு ஒரு வலையில மட்டும் இருக்கும்போது சப்தம் வரலையோ, அதுபோல நம்ம ஆன்மீக பயிற்சியும் தனிமையில் உட்கார்ந்து பகவானுடைய நாமத்தை ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. நம்ம ஆன்மீக பயிற்சி அப்படிங்கிறது தனிமையில் உட்கார்ந்தும் ஆன்மீக பயிற்சிகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது. ஏன்னா ஆன்மீகத்தை பயிற்சி பண்ணும்போது மனம் அமைதியோடு உட்காந்து நம்ம வந்து தியானம் பண்ணோம், நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணோம், அப்புறம் பகவானோட நாமத்தை சொன்னோம், இல்லைனா தனிமையில் உட்காந்து பகவத்கீதை போன்ற சாஸ்திரங்களை படித்தோம் அப்படின்னா மனதுக்கு ரொம்பவும் இனிமையாக வந்து இருக்கும். ஹரே கிருஷ்ணா. இந்த பதத்தில் வந்து கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எவன் ஒருவன் வந்து திவ்யமான உணர்வில் இருக்கின்றானோ அவன் எல்லா விதமான செயல்களை செய்தாலும் அவன் தனிமையிலேயே இருக்கின்றான். அவன் வந்து இந்திரியங்களுடன் எந்த விதமான சம்பந்தங்களும் இல்லை அப்படிங்கிறத வந்து அவன் புரிந்து கொள்கிறான், அவன் வந்து தெரிந்து கொள்கிறான். லோகத்தில் பார்த்தோம் அப்படின்னா பல விதமான உணர்வுகளால் பந்தப்பட்டு இருக்கிறார்கள் மனிதர்கள். சில பேர் பணம் பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் வந்து பணத்தின் மேலே உணர்வுகள் எப்பவும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய சரீரத்தினுடைய அவர்கள் எப்போவும் வந்து ஹெல்த்து உடல் வந்து ஆரோக்கியம் அது அதனுடைய உணர்விலே இருப்பார்கள். அதுக்கப்புறம் வந்து எனிமி இவன் எதிரி 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 உணர்விலே சில பேர் இருப்பார்கள். அப்புறம் சில பேர் வந்து அலுவலகம் உணர்விலே இருப்பார்கள். அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணர் சொல்கிறது போல் இந்த பதத்தில் வந்து தெய்வீக உணர்வில் உணர்வு அப்படின்னாலே வந்து என்ன என்ன எப்படி நம்ம வந்து திங்க் பண்ணுறோம், எப்படி வந்து நினைக்கிறோம், நம்மளுடைய உணர்வு. அதனால தான் கிருஷ்ண ஸ்ரீல பிரபுபாதர் வந்தார், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் அப்படின்னா நம்மளோட உணர்வு எல்லாமே வந்து எப்படி இருக்கிறது அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவருக்கு வந்து பணம் தான் அவருடைய உணர்வு எல்லாமே எதில் இருக்கும் அப்படின்னா அவருடைய சிந்தனைகள், உணர்வுன்னு அப்படின்னா சிந்தனைகள்னு வச்சுக்கலாம், நம்ம எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா இந்த சிந்தனைகள் அவருக்கு எதனால் எப்படி சிந்தனைகள் இருக்கும் அப்படின்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவர் எங்கே போனாலும் வந்து எங்கே பணம் சம்பாதிக்கலாம், இது பண்ணலாம் இது பண்ணலாம், எங்கே எங்கே ஃப்ளாட்டை வாங்கலாம், எங்கே விற்கலாம் அப்படிங்கிற சிந்தனையில தான் வந்து எப்பவும் இருப்பார்கள். அதுக்கப்புறம் வந்து ஆரோக்கிய சிந்தனைகள், சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டு போய் எதனா வாங்குவாங்க, வாங்கும் பொழுதே வந்து இதில் என்னென்னலாம் நியூட்ரிஷன் எழுதிருக்குப்பா, இதில் எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்குது, எவ்வளோ கார்பன் இருக்குது, இது இருக்குது அது இருக்குது, எத்தனை பர்சன்டேஜ் கலோரிஸ் இருக்குது, இதை சாப்பிட்டா என் உடம்புல எவ்வளோ கலோரிஸ் ஏறும் இறங்கும் கொழுப்பு, இதெல்லாமே வந்து ஆரோக்கியமான சிந்தனைகள் எப்பவும் வந்து இருப்பார்கள். அதுக்கப்புறம் சில பேர் வந்து எதிரி சிந்தனைகள், இவன் என்னோட எதிரியா, இவனை எப்படின்னா போட்டு தள்ளிடணும், அவன் என்னோட எதிரி அவனை போட்டு தள்ளணும், இது போல் வந்து எதிரி உணர்வுகளோட சில பேர் இருப்பார்கள். யார் அப்படி பார்த்தோன்னா கம்சன். கம்சன் என்ன பண்ணா, கிருஷ்ணா வந்து ஆகாசவாணியில் சொல்லிடுச்சு கிருஷ்ணரால் தான் அவனுடைய மரணம் ஏற்பட போகுது அப்படின்ட்டு, அவன் எங்கே பார்த்தாலும் இவன் கிருஷ்ணர், எங்கே பார்த்தாலும் அவன் குடிக்கிறான் ஒரு நாளைக்கு தண்ணி, அவன் குடிக்கிற தண்ணியில் கூட கிருஷ்ணரை பார்த்தானா, கிளாஸுக்குள்ளே கூட கிருஷ்ணன் உள்ளக்குள்ளே கிளாஸுக்குள்ளே உட்காந்துருக்கிற மாதிரி கிருஷ்ணரை வந்து பார்த்தானா, அவ்வளோ எதிரி அவ்வளோ பயம். அவன் எப்போவுமே வந்து ஒரு நாள் பால்கனியில் போயிட்டு கதவு திறக்கிறான், அங்கே பார்த்தா வெளியில் கிருஷ்ணர் இருக்க மாதிரி, எங்கன்னா வந்து நடந்து போகிறான், நடந்து போகிறான், அவன் கண்ணுக்கு முன்னாடியே கிருஷ்ணராக பல கிருஷ்ணங்கள் அப்படியே வர்ற மாதிரி பார்க்குறான் அவன். அதுபோல் எதிரி உணர்வுகளையே வந்து இருக்கான். அதுக்கப்புறம் சில பேர் அலுவலக உணர்வு சிந்தனைகள், எப்போ பார்த்தாலும் அவர்கள் என்ன பண்ணுவார்கள், அலுவலகம் 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 தான். என்ன சொல்லப்படுது அப்படின்னா அலுவலகத்தை நம்ம வந்து நம்மளோட நேரம் முடிந்து விட்டது அப்படின்னா அதுக்கப்புறம் அலுவலகத்தை பற்றி சிந்திக்கவே கூடாது. ஏங்க சிந்திக்கக்கூடாது அப்படின்னா நம்ம எப்போ பார்த்தாலும் அலுவலகத்திலே, நம்ம வந்து வீட்டில் இருக்கும்போதும் அலுவலக வேலை செய்வார்கள் சில பேர், அலுவலகத்தை பற்றி பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அலுவலகத்தை மூட்டையே நம்ம சுமந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட மூளை சரியாக வேலை செய்யாது. ஒருத்தன் 4 மணி நேரத்தில் செய்ய வேண்டிய வேலையை நம்ம என்ன பண்ணுவோம், 8 மணி நேரம் ஆகும். எவன் ஒருத்தன் வீட்டுக்கு வந்து வேலையை வந்து தூக்கிட்டு வீட்டுக்கு வந்து வேலையை செய்கிறானோ அவனுடைய ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்லணும் அப்படின்னா ப்ரொடக்டிவிட்டி, அவனோட ப்ரொடக்டிவிட்டி சரியாக இருக்காது. நம்ம வந்து சாதாரண மனுஷன் 4 மணி நேரம் செய்கிறான் அப்படின்னா இவன் 8 மணி நேரம் வந்து செய்வான். அதுபோல் வந்து அலுவலக சிந்தனைகள் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார் தெய்வீக சிந்தனை, எவன் ஒருவனுக்கு வந்து அவனுடைய சிந்தனைகள் தெய்வீகமாக இருக்கின்றதும் இந்த பதம் ஆக்சுவலி, ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆத்மாவை பற்றி சம்மந்தப்பட்டது. கிருஷ்ணர் 2வது அத்தியாயத்தில் சொல்லியிருக்கார், நம்ம வந்து இந்த உடல் கிடையாது ஆத்மா அப்படிங்கிறத வந்து சொல்கிறார். ஏன் அப்படின்னா இறந்து போனதுக்கப்புறம் உடல் அங்கே தான் கிடக்குது, ஆத்மா மட்டும் தனியாக பிரிந்து கிளம்பி போயிடுது. அதனால் ஆத்மாவுக்கும் இந்த உடலுக்கும் எந்த விதமான சம்பந்தமுமே வந்து கிடையவே கிடையாது. எப்படி நம்ம ஒரு வீட்டில் போய் வாடகை இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டிலோட வாடகை, ஏங்க இந்த வீடு யாரோடதுங்க, ஏன் வந்து என்னோடது கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஏன் அப்படின்னா அந்த வீடும் நமக்கும் வந்து எந்த விதமான சம்பந்தமுமே வந்து கிடையாது. எப்படி நம்ம அந்த வீட்டில் கொஞ்ச நாள் இருக்கிறோம், அதுக்கப்புறம் கிளம்பி போயிடுறோம். அதுபோல் இந்த ஆத்மாவும் கொஞ்சம் நாளைக்கு இங்கே தங்குது இந்த உடலில், அதுக்கப்புறம் வந்து கிளம்பி போயிடுது. அதனால் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அப்படிங்கிறத தான் கிருஷ்ணர் இந்த பதத்தில் வந்து சொல்கிறாரு. எவன் ஒருவன் தெய்வீக உணர்வில் இருக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான், அவனால் மட்டும்தான் இதை வந்து புரிந்து கொள்ள முடியும். அவன் வந்து அவன்தான் வந்து இந்த எனக்கும் இந்த உடலில் இருக்கிற இந்திரியத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்கிறான். அவன் ஏன் அப்படின்னா, அவன் எப்போவும் வந்து கடவுளுடைய இணைக்கப்பட்டே இருக்கிறான். எந்த காரியத்தை செய்தாலும் அவன் என்ன பண்ணுறான், கடவுளோட இணைத்து இணைத்து செய்கிறான். நான் ஒரு வேலை செய்யணும்னு அப்படின்னா, நீங்கள் இந்த வேலையை செஞ்சுருவீங்களா அப்படின்னு கேட்டால் அவர் என்ன பண்ணுவார், கடவுள் விருப்பப்பட்டால் நான் செய்து விடுவேன், இங்கே ஒரு இடத்துக்கு நீங்கள் இங்கே போகிறீங்களாங்க அப்படின்னு கேட்டால் கடவுள் விருப்பப்பட்டால் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அதுபோல் எவன் ஒருவன் தெய்வீகமாக உணர்வில் இருக்கிறானோ அவள் எல்லாமே வந்து கிருஷ்ணரின் சம்பந்தப்பட்டு தான் செய்கின்றான். அதுக்கப்புறம் அவன் வந்து என்ன பண்ணுறான், எப்படி ஒரு பலூன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பலூனுக்குள்ளே காற்று இருந்துச்சு அப்படின்னா அதை அமுக்குனா என்ன வரும், காற்று வரும். அதுபோல் வந்து இன்னொரு பலூனில் வந்து தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை அழுத்தினா என்ன வரும், தண்ணி தான் வரும். அதுபோல் தெய்வீக உணர்வில் இருக்கிறவன் அவனோட சிந்தனைகள் எல்லாமே வந்து தெய்வீகமாக, இப்போ ஒரு மனுஷன் இருக்கான், ரெண்டு பேர் இருக்கான் அப்படின்னா இவன் நல்லவனா கெட்டவனா, இவன் தெய்வீக உணர்வில் இருக்கிறானா இவன் வந்து பௌதிக உணர்வில் இருக்கானா அப்படிங்கிறது எப்படி நமக்கு தெரியும், அவன் எப்போ பேசுகிறானோ அப்போ தெரிந்துவிடும் நம்ம. அவன் எப்போ பேசுகிறானோ, எப்போ செயல்களை செய்கிறானோ அப்போ தெரிந்துவிடும், இதில் வந்து காத்திருக்கிற பலூனா இல்லை தண்ணி இருக்கிற பலூனா அப்படின்ட்டு. அதுபோல் சிந்தனைகள், தெய்வீக சிந்தனைகள் இருக்கா இல்லை வந்து பௌதிக சிந்தனைகள் இருக்கா அப்படிங்கிற மனிதனை வந்து எளிமையாக கண்டுவிடலாம். ஸ்ரீல பிரபுபாத சொல்கிறார், டாக்டர் பைபா அப்படிங்கிறவர் வந்து கிருஷ்ண ஸ்ரீல பிரபுபாத சொல்லியிருக்கார். 60 வருடங்களுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணார், நியூக்ளியர் வந்து ஒரு மீட்டிங் காண்டி என்ன பண்ணார், யூரோப்பியன் நாட்டுக்கு வந்து போனார். மேற்கத்திய நாடுகளில் அங்கே வந்து ஒரு மீட்டிங் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. என்ன மீட்டிங் அப்படின்னா, நியூக்ளியர் அணு ஆயுதத்தை பற்றியான மீட்டிங்கை வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தார்கள். இவர் போகும்பொழுதே என்ன பண்ணார், விமானம் வந்து அது வந்து கீழே விழுந்து நொறுங்கி விட்டது, இவரும் மரணம் ஆயிடுச்சு. அப்போ சில பிரபுபாத சொல்கிறார், எதுவாக இருந்தாலும் சரி பகவானுடைய விருப்பம் இல்லை அப்படின்னா எதையாவது நம்மளை செய்யவே முடியாது. எப்படி நம்மளோட தமிழில் சொல்கிற மாதிரி வந்து கடவுளுடைய அருள் இல்லாமல் வந்து புல்லும் கூட அசையாது. மகாத்மா காந்தி சொல்வார், ஒரு புல்லு கூட பகவானுடைய சாங்ஷன் இல்லை அப்படின்னா ஒரு புல்லு கூட அசையாது அப்படின்னு வந்து சொல்லுவார் மகாத்மா காந்தி. அதுபோல் அப்போ ஒருத்தர் கேட்கலாம், ஏங்க கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்குமே வந்து சாங்ஷன் பண்ணுறாருங்க, அப்போ எதுக்குங்க அவர் தப்பு காரியத்தெல்லாம் பண்ண வைக்கிறாரு, அவர் நல்ல காரியமாக இருந்தாலும் சரி தப்பு காரியமாக இருந்தாலும் சரி அவரை வந்து அவர் ஒத்துழைப்பு இல்லாமல் வந்து எதையும் இயங்காதுன்னு சொல்கிறீங்க, அப்போ தப்பு காரியத்தெல்லாம் ஏங்க அவர் செய்ய விடுறாரு அப்படின்னு ஒரு சில பேர் வந்து கேட்கலாம். அப்போ தப்பு காரியத்தை ஏன் அவர் வந்து தப்பு காரியத்தை வந்து ஒருத்தன் வந்து தப்பு காரியத்தை வந்து செய்கிறதுக்கான தூண்டுறான், அப்போ அவரை விடாமே இருக்கலாம்ல கிருஷ்ணரு, கடவுள் வந்துங்க அவருங்கிறது வந்து விடாமே இருந்தால் தப்பு காரியங்களே நடக்காதுல்ல, அவர் தப்பு காரியங்களத்தெல்லாம் எதுக்கு வந்து அவர் விடுகிறாரு, அதுக்கெல்லாம் எதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாரு, அதுக்கெல்லாம் எதுக்கு சாங்ஷன் பண்ணுறாரு, அப்ரூவல் கொடுக்குறாரு அப்படின்னு கேள்வி கேட்டோம் அப்படின்னா, கடவுள் என்றைக்குமே வந்து யாரையும் வற்புறுத்துவது கிடையாது. இதுதான் வந்து முதல் பாயிண்ட்டு, முதல் கருத்து. ஏன் அப்படின்னா, என்னைக்கு வந்து நம்ம வற்புறுத்துறோமோ அவனுக்கு சுதந்திரம் அப்படிங்கிறதே கிடையாது. கடவுள் அப்படிங்கிறவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் குறைந்தது கொஞ்சம் சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறார். அந்த சுதந்திரத்தை நம்மளாக பார்த்து எது வேணாலும் செஞ்சுக்கலாம், நல்லது வேணாலும் செய்யலாம், கெட்டது வேணாலும் வந்து செய்யலாம். ஏன் அப்படின்னா, கடவுளை வந்து ஏன் தடுக்க மாட்டாரா அப்படின்னா, அவர் வந்து வற்புறுத்தி தடுத்து பண்ணால் அதில் ஒரு வந்து அப்புறம் நம்ம வந்து ஒரு மனிதனாகவே இருக்கவே முடியாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்மளுடைய பாரத வருஷத்தில் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 120 கோடி மக்களுக்கு மேலே இருக்கிறார்கள். அவர் என்ன பண்ணார், கிருஷ்ணர் நினைச்சார் அப்படின்னா அரை நொடி பொழுது கூட ஆகாது, எல்லாரையும் வந்து அவரை வற்புறுத்தினோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லோரும் நாளைக்கு பகவத்கீதையை வாங்கி 700 ஸ்லோகத்தையும் படித்து தான் ஆக வேண்டாம் அப்படின்னு வற்புறுத்தினார்னா யாராலையும் வந்து முடியாதுன்னு சொல்லவும் முடியாது, எதுவும் பண்ணவும் முடியாது. ஆனால் அந்த வற்புறுத்தல் தான் வந்து கடவுள் அப்படிங்கிறவர் செய்வது இல்லை, அது எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறார். நீயா வந்து பார்த்து உனக்கு எது சரின்னு போடுதோ அதை செய், உனக்கு எது தவறுன்னு போடுதோ அதை செய், வந்து எது நல்லதுன்னு செய்தோ அதை நீ செஞ்சுக்கோ. நான் என்னுடைய வேலையை வந்து அவருடைய வேலையை அவர் வந்து சாஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார், பகவத்கீதை போன்ற சாஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார், சில பிரபுபாதர் போன்ற மகான்களை அனுப்பி நமக்கு வந்து சொல்கிறார். இதுதான் நல்லது, இதுதான் கெட்டது, அதை நீயே வந்து முடிவு பண்ணி செய்து கொள். ஏன் அப்படின்னா, அது கடவுள் வந்து ஒரு வற்புறுத்தினார் அப்படின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு காதல் இருக்குது அப்படின்னா, ஏதாவது ஒரு பெண்ணை போயிட்டு வற்புறுத்தி காதலிச்சோம் அப்படின்னா அது நல்லா இருக்குமா? அந்த காதல் நல்லாவே இருக்காது. எப்போ வந்து தன்னிச்சையாக ஒரு ஆணும் சரி ஒரு பெண்ணும் சரி இரண்டு பேருமே வந்து காதலிச்சார்கள் அப்படின்னா அந்த காதலில் வந்து ஒரு நல்லா இருக்கும். அதுபோல் பக்தனுக்கும் பகவானுக்கும் இடையில் வந்து பக்தி அப்படிங்கிற ஒரு காதல் இருக்க வேண்டும். அப்படி பக்தியே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா வந்து அது வந்து நம்மளை வற்புறுத்தி படிக்க சொல்கிறதோ பக்தி பண்ணுறதோ ஒரு அரை நொடி பொழுது கூட கிருஷ்ணருக்கு வந்து ஆகாது. இருந்தாலும் அவர் என்ன பண்ண மாட்டார், வற்புறுத்த மாட்டார். அதனால தான் வந்து நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி கெட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி எல்லாமே அவருடைய ஒத்துழைப்பு தான், ஒத்துழைப்பின் கீழ் தான் வந்து நடக்கிறது. ஒரு புல்லும் வந்து அவர் இல்லாமல் அசையாது அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணர். எவன் ஒருவன் வந்து திவ்யமான உணர்வில் இருக்கிறானோ, திவ்யமான சிந்தனைகள் இருக்கிறானோ, அவன் எல்லாத்தையுமே இது இப்படி வந்து புரிந்து கொள்கிறான். அதனால தான் இந்த கிருஷ்ணர் இந்த பதத்தில் சொல்கிறார், இந்திரியங்களில் இரண்டு வகையான இந்திரியங்கள் இருக்கின்றது. ஒன்று வந்து வேலை செய்யும் இந்திரியம், இன்னொன்று வந்து அறிவை சம்பாதிக்கும் இந்திரியம் அப்படின்னு இரண்டு விதமாக இருக்கிறது. இந்த வேலை செய்யும் இந்திரியங்கள் வந்து ஐந்து இருக்கிறது. என்ன அப்படின்னா வந்து சப்தம், நம்மளோட வந்து வாய்ஸ்ன்னு சொல்கிறக்கூடிய சப்தத்தை வைத்து தான் நம்ம வந்து சில பேரை ஏய் இதை செய்ய அதை செய்ய அப்படின்ட்டு வேலை வாங்குறோம் இல்லையா, அந்த சப்தத்தின் மூலியமாக தான் நம்ம வேலை வாங்குகிறோம். அதுக்கப்புறம் என்ன, எதன் மூலியமாக வேலை வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளுடைய மலஜலங்கள் மூலியமாக நம்ம வேலையை செய்கிறோம். அதுக்கப்புறம் காலு கை இதில் மூலியமாக வந்து வேலை செய்கிறோம். இதெல்லாமே வேலை செய்யும் இந்திரங்கள். அதுக்கப்புறம் வந்து அறிவை வளர்த்து கொள்ளக்கூடிய இந்திரியங்கள் இருக்கிறது ஐந்து. என்னென்ன அப்படின்னா வந்து கண், காது, மூக்கு, நாக்கு, அதுக்கப்புறம் வந்து தோல். இதன் மூலியமாக ஐந்து இருக்கிறது. இதன் மூலமாக ஒரு உதாரணத்துக்கு வந்து தோல் இருக்குது அப்படின்னா இதில் என்ன அறிவு நமக்கு தெரியுது, இதை வந்து வெயில் அடிக்கும் பொழுதுப்பா சுடுதுப்பா, இப்போ வந்து குளிராக இருக்குப்பா அப்படிலாம் இதை தோலை வச்சு தான் நம்ம அறிந்து கொள்கிறோம். அதனால் வந்து அறிவு கிடைக்கிறது. கண்ணால் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், காதால் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம், வந்து நாக்கால் வந்து சுவைத்து தெரிஞ்சுக்கிறோம், மூக்கால் வந்து முகர்ந்து தெரிந்து கொள்கிறோம். அப்பா இன்றைக்கி நான் வந்து நல்ல சாப்பாடாக இருக்குப்பா அப்படின்ட்டு அதை தெரிஞ்சுக்கிறோம், நல்லா ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்ட்டு. இதெல்லாமே வந்து ஐந்து விதமான வேலை செய்யும் இந்திரங்கள், ஐந்து விதமான அறிவை சம்பாதிக்கக்கூடிய இந்திரங்கள். எவன் ஒருவன் வந்து தெய்வீக சிந்தனையில் இருக்கிறானோ, தெய்வீக உணர்வில் இருக்கிறானோ, அவர்கள் வந்து இந்த லோகத்தில் வந்து நம்ம சாப்பிட்டாலும் சரி உண்ணினாலும் சரி உறங்கினாலும் சரி எந்த விதமான காரியங்கள் செய்தாலும் எனக்கும் இந்த ஆத்மாவுக்கும் இந்த உடலுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிறதை புரிந்து கொள்கிறான். எப்படி அப்படின்னா, நம்ம முன்னாடி கொடுத்த உதாரணத்தை போல் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கும்போது இந்த வீட்டுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது, கொஞ்ச நாள் வாடகை இருக்கிறோம் அதுக்கப்புறம் கிளம்பி போயிடும். அப்புறம் உதாரணத்துக்கு நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷனில் பில்டிங்கை வீடு கட்டுற இடத்துல பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய மாடிகை எல்லாம் அங்கே வந்து டவர் கிரேன் இருக்கும். அந்த டவர் கிரேன் என்ன பண்ணுவார், அவர் டவர் கிரேனை வந்து டிரைவர் வந்து ஆப்ரேட் பண்ணுறாரு. இப்படி எப்படி ஆப்ரேட் பண்ணுறாரு, எடுக்கிறாரு, வைக்கிறாரு, எல்லா விதமான வேலைகளும் செய்கிறாரு. அவர் என்ன பண்ணார், வேலை முடிஞ்சதுக்கப்புறம் என்ன கிளம்பி போயிடுறாரு. அதோட சம்மந்தம் வைத்துக் கொள்கிறாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. அந்த டவர் கிரேன் வேற, இவர் வேற. அதுபோல நம்ம எப்போ தெரிந்து இந்த தெய்வீக உணர்வில் எவன் இருக்கிறானோ அவன் தெரிந்து கொள்கிறான். என்ன தெரிந்து கொள்கிறான் அப்படின்னா, இந்த உடலில் நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நான் வந்து இப்போ கண்ணு பார்க்குது அப்படின்னா அதுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது, ஆத்மாவுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. சரிங்க, இந்த தெய்வீக உணர்வில் இருக்கிறவன் இந்த ஆத்மா வந்து இந்த இந்திரியங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே இவன் தனித்து இயங்குகிறான், தனித்து இருக்கிறான், இதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தம் எல்லாம் தெரிஞ்சுக்கிறேன், இதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இதன் மூலயமா நான் இதை தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் சில முறை வந்து நல்லது நடக்கும், சில முறை கெட்டது நடக்கும். அப்படி நல்லது நடக்கும் பொழுதும் கெட்டது நடக்கும் பொழுதும் இந்த தெய்வீக உணர்வில் இருக்கிறவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி அதுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தங்களும் கிடையாது அப்படிங்கிறத வந்து புரிந்து கொள்கிறான். அப்படிங்கிற உணர்வுகளில் இவன் இருக்கிறான். எப்போ வந்து நம்ம தெய்வீக உணர்வில் இருக்கிறோமோ நமக்கு வந்து எந்த விதமான நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி இதுக்கும் இந்த இந்திரியங்கள் செய்யக்கூடிய வேலைகளுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, நான் தனிப்பட்டவன், நான் ஆத்மா அப்படிங்கிறத வந்து அவன் புரிந்து கொள்றதுனால அவன் துன்பத்துக்கோ இன்பத்துக்கோ ஆட்பட மாட்டான் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிந்து கொள்கிறோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா, நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்த தாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.